ஹரே கிருஷ்ண. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 3, கர்மயோகம், பதம் 25. ஓம் நமா பகவதே வாசுதேவாயான் ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபோ நித்யானந்தம் ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ வாசதி கௌரபக்த விருந்தம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. சப்த கர்மணி அவித்வாம்சோம் யதா குர்வந்தி பாரதாம் குர்யாத் வித்வாம் ததா சக்தன் சிகீர்ஷுர்லோக சங்கிரகம். சக்தா கர்மணி அவித்வாம்சோம் யதா குர்வந்தி பாரதாம் குர்யாத் வித்வாம் ததா சக்தம் சிகீர்ஷுர்லோக சங்கிரகம். மொழிபெயர்ப்பு வழங்கியவர் தெய்வத்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். பலன்களின் பற்றுதல் கொண்டுள்ள அறிவற்றவன் தனது கடமையை செய்வது போலவே அறிஞரும் கடமையை செயலாற்றலாம். ஆனால் பற்றுதல் ஏதுமின்றி பொதுமக்களை சரியான பாதையில் வழி நடத்துவதற்காக அது செய்யப்படுகிறது. ஓம் அஜானதிமிரந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயம் சக்ஷுரன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமிங்கிதி நாமினே. நமஹாச்சா நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா சூன்யவாதி பாஷாத தேச தாரணிம் பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூப ஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்யம் நமாமி பக்தசக்திகம் யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதை சுன்வந்தி திவ்யஸ்தவை வேதை சாங்கவத க்ரம உபநிஷத் காயந்தி யம் சாமகம் தியானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினம் யஷந்தம் நாவிதோ சுரா சுரகணா தேவாய தஸ்மை நமஹ. ஹரே கிருஷ்ணம். இப்போ பதம் 25, அத்தியாயம் 3, கர்மயோகத்தில் இருக்கும் இந்த பதங்களில் பகவான் இதற்கு முன்னாடி ஸ்லோகங்களில் எப்படி ஒரு தலைவன் விதிக்கப்பட்ட கடமைகளை சரியாக செய்து அதன் மூலம் சாதாரண மனிதர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் வர்ணசங்கரம் ஏற்படும், தேவையில்லாத ஜனத்தொகைகள் பெருகும், தேவையில்லாத ஜனத்தொகை பெருகினால் மனித சமுதாயத்தில் தேவையில்லாத குழப்பங்களும் அமைதியும் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து முந்தைய ஸ்லோகங்களில் வந்து சொன்னார். இந்த ஸ்லோகங்களில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இரண்டு வகையான மனிதர்களை வந்து குறிப்பிட்டு சொல்கிறார். ஒருவர் வந்து அறிவற்றவர், ஒருவர் வந்து அறிவாளி. இவர்களுக்கு இடையில என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அறிவற்றவர் அவரும் தனது கடமைகளை செய்கிறார், ஆனால் பலன்களின் மீது பற்றுதல் வைத்து கொண்டு செய்கிறார். அதே அறிவாளி அவர் என்ன பண்றார் அப்படின்னா, அவரும் தன்னுடைய விதிக்கப்பட்ட கடமைகளை செய்கிறார், ஆனால் பற்றுதல் ஏதுமின்றி செய்கிறார். கிருஷ்ணர் என்ன சொல்றார், இருவர் செய்வதும் ஒரே மாதிரியாக தோன்றலாம், ஆனால் வந்து அறிவற்றவர் வந்து பலன்களின் மீது பற்றுதல் வைத்து கொண்டும் அறிவாளி வந்து என்ன பண்ணுறார், பலன்களின் மீது பற்று இல்லாமல் செய்கிறார் அப்படின்னு வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறார். ஒரு நாள் ஒரு அம்மா சந்தைக்கு வந்து போனாங்க, நிறைய பொருட்கள்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு தன்னுடைய 3-4 வயது உள்ள குழந்தையும் கூட்டிக்கிட்டே வந்து போகிறாங்க. அப்படி போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, சந்தையில் உள்ள எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு வர்றாங்க. அப்படி வர்ற பொழுது பாதி வழியில் வரும் பொழுது அவங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அச்சோ எங்கடா நம்மளோட குழந்தைய போகும்போது கூட்டிகிட்டு போனோமே, இப்போ குழந்தைய காணாமே எங்கடா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க, ததும்புறாங்க. ஒரு பயங்கரமாக அப்படியே வந்து அழுதுகிட்டே எங்கே போயிட்டானோ தெரியலையே, குழந்தை எங்கே போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் தேடுறாங்க. அப்போ தேடிட்டு இருக்கும் பொழுது ஒரு சாதுவை வந்து கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி என்னோடய குழந்தைய பார்த்தீங்களா, 3 வயசு 4 வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தைங்களை நீங்கள் பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அந்த சாது சொல்கிறாரு, பக்கத்தில் ஒரு நதிக்கரை இருக்குமா, அந்த பக்கத்து அங்கே போய் பாருங்கள், உங்களுக்கு குழந்தை கிடைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறார். அங்கே போயிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, நதிக்கரை பக்கத்தில் வந்து போகும்பொழுது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தண்ணியில் வந்து அவங்க பார்க்குறாங்க. எதை பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க நின்றுட்டுருக்காங்க, அவங்களுடைய தோள்பட்டையில் வந்து அவங்களோட குழந்தைய வந்து உட்கார வச்சுருக்காங்க. அதை வந்து தண்ணிக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, என் பையன் வந்து மேலே தான் இருக்கான் அப்படின்ட்டு. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்து சந்தையில் வந்து பயங்கரமாக பொருட்கள்லாம் வாங்கும் பொழுது குழந்தைங்கன்னா கையை விட்டு ஓடி போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, கழுத்தில் வந்து உட்கார வச்சுட்டாங்க குழந்தைய, தோள்பட்டையில் வந்து உட்கார வச்சு தலையை பிடிச்சிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, பிடிச்சிட்டு அவங்க நிறையா சாமான்லாம் பயங்கரமாக வந்து அங்கே பையன் உட்காந்துருக்கிறத அவங்க வந்து மறந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பொருட்கள்லாம் வாங்கிட்டு, பொருட்கள் வேற வந்து ரொம்பவும் கனமாக இருக்கான், கனமாக இருக்கிற தூக்கிட்டு வர்றதில் அந்த பையன் அங்கே உட்காந்துருந்ததை வந்து தெரியல. அதுக்கப்புறம் என்ன, இப்போ தண்ணியில் பார்த்ததுக்கப்புறம் பையன் இங்கே தான் இருக்கான் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சுகம் அப்படிங்கிறது நம்மளுடைய உள்ளுக்குள்ளேயே வந்து சுகம் இருக்குது. நம்ம எங்கேயும் வந்து இந்த அம்மா என்ன பண்ணாங்க, குழந்தை வந்து அங்கே அவங்களோட மேலே தான் வந்து உட்காந்துருந்தான், அவங்கள்ட்டே தான் வந்து மேலே உட்காந்துருந்தான் குழந்தை. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் போயிட்டு தேடுறாங்க, எங்கே இருக்காங்க குழந்தை, எங்கே இருக்கா, எங்கே இருக்கான்னு ஒவ்வொருத்தராக போய் கேட்குறாங்க, எல்லாத்துட்டையும் வந்துட்டு தேடுறாங்க, ஐயோ என் குழந்தை எங்கேயோ போயிட்டானோ எங்கேயோ போயிட்டானோன்ட்டு வெளியில் தேடினாங்க. அதுபோல் நம்மளும் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இந்த சுகத்துக்கு நம்ம சுகத்துக்கு சுகத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், எல்லா இடத்துலையும் போய் தேடி 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 வந்து தேடி போயிட்டே இருக்கிறோம், ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு இடமா. ஆனால் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எப்படி இந்த குழந்தை இங்கேயே இருந்தானோ அதுபோல் சுகம் அப்படிங்கிறது நமக்குள்ளேயே இருக்குது, நம்ம எங்கே போக வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. பகவானுடைய நாமத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமத்தை சொன்னாலும் சரி, பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை படித்தாலும் நமக்கு வந்து சுகம் வந்து உள்ளுக்குள்ளேருந்தே வந்து வந்து கிடைக்கும். அதனால் வெளியில் எங்கே போய் தேட வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படியே நம்ம தேடினாலும் இந்த அம்மா எங்கே தான், எத்தனை தான் வந்து வெளியில் போய் தேடினாலும் குழந்தை வந்து அங்கே இல்லை. வெளியில் வந்து தேடினாலும் எப்படி கிடைக்கும், குழந்தைகள் தான் வெளியில் அங்கே வந்து இல்லையே, இல்லாத விஷயத்தை நம்ம எப்படி தேடினாலும் கிடைக்கும். அதுபோல் நம்ம உலகத்தில் எங்கே தான் போய் அந்த சுகத்தை வந்து தேடினாலும் நமக்கு எங்கேயுமே வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஏன் அப்படின்னா, சுகம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. அதே நம்ம வந்து உள்ளுக்குள்ளே நம்ம வந்து உள்ளுக்குள்ளுக்கிற ஆத்மாவை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆத்மாவையும் பரமாத்மாவையும் பகவானை வந்து பக்தி பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே வந்து நமக்கு வந்து சுகம் வந்து கிடைக்கும். இந்த பதத்தில் வந்து கிருஷ்ணர் சொல்கிறது போல் இரண்டு விதமான மக்களை வந்து சொல்கிறார். ஒன்று வந்து அறிவற்றவர், ஒன்று வந்து அறிவாளி. இதுக்கு என்ன வித்தியாசம் வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாதாரணமாக ஒரு பௌதிக கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் படித்தவர் ஒரு படிக்காதவர். இது எப்படி வந்து சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தன் வந்து பள்ளிக்கூடம் போய் அதுக்கப்புறம் காலேஜ் வந்து கல்லூரியெல்லாம் போய் படிச்சுட்டு பட்டம் பெற்றவரை வந்து படித்தவரணும், படிக்காதவரை வந்து சும்மா ஊரில் சுற்றிட்டு இருக்கவரை வந்து படிக்காதவர் அப்படின்னு வந்து நம்ம வந்து பௌதிகமாக வந்து சொல்லுவோம். ஆனால் வந்து கிருஷ்ணர் அந்த பௌதிகமாக வந்து அறிவுள்ளவன் அறிவற்றவன் அப்படிங்கிறத பௌதிகமாக வந்து கிருஷ்ணர் வந்து சொல்ல வேற ஒரு முறையாக வந்து பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, யார் ஒருத்தவன் அறிவற்றவன் அப்படின்னா, அவனுக்கு வந்து கடவுளை பற்றி எந்த விதமான ஆன்மீக அறிவும் இல்லாதவன். அப்புறம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத தெரியாதவன் தான் வந்து அறிவற்றவன் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து வகுக்கிறார். இன்னொருத்தன் அறிவுள்ளவன் யார் அப்படின்னா, வித்யா வினய சம்பன்னு பிராமணே கவி ஹஸ்தனி துணி செய்வ பாகேச பண்டித சமதரிசனக. அறிவுள்ளவன் என்ன பண்றான் அப்படின்னா, வித்யா வினய சம்பன்னு, அவனுக்கு வந்து வினயம் ரொம்பவும் இருக்கும். படித்தவனுக்கு வந்து அறிவுள்ளவனுக்கு வந்து எப்படி ஒரு நெல் கதிர் பார்த்தீங்க அப்படின்னா, நெல் கதிராக இருக்கும்போது பாது அந்த நெல் அந்த கதிர் வர்றதுக்கு முன்னாடி அப்படி நேராக செங்குத்தாக நிற்கும். ஆனால் அது ஒரு கதிர் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து குனிய ஆரம்பிச்சிடும். என்னைக்கு வந்து நமக்கு வந்து வித்தியா இருக்கோ அப்போ வந்து வினயம் கண்டிப்பாக வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் உண்மையான வந்து வித்யா. ஆனால் இந்த அறிவு அற்றவன் என்ன பண்ணுவான், எப்போ வந்து எப்படி ஒரு நெல்லுக்கதிர இப்போ செங்குத்தாக நின்றுட்டு இருக்கோம், அதே மாதிரி அவன் என்ன பண்ணுவான், செங்குத்தா வாழ்க்கையில் வந்து நின்றுட்டு இருப்பான். அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, படித்தவன் அறிவுள்ளவன் அப்படின்னா எல்லாருமே எப்படி பார்க்குறான் அப்படின்னா, எல்லாருமே ஆத்மாவாக பார்க்குறான். இவன் வந்து ஆம்பளை, இவன் வந்து பொம்பளை, இவன் வந்து இவன் படித்தவன், இவன் படிக்காதவன், இவன் இந்தியன், இவன் பாகிஸ்தான், இவன் அமெரிக்கா, இவன் சைனா, ரஷ்யா, முஸ்லீம், கிறிஸ்டின், அந்த மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட எதையுமே வந்து பார்க்கறதே கிடையாது. பண்டிதன் அப்படின்னா, அறிவு உள்ளவன் அப்படின்னா, அவன் என்னத்தை பார்க்கறான் அப்படின்னா, எல்லாருடைய ஹிருதயத்திலையும் ஆத்மா இருக்கு. ஆத்மா தான் நம்மளுடைய உண்மையான சொரூபம். அதை என்ன பண்ணுறான், ஏன்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட உடல் இங்கே தான் கிடக்குது, என்ன கிளம்பி போகுது அப்படின்னா ஆத்மா கிளம்பி போகுது. அதுதான் நம்மளுடைய உண்மையான சொரூபம். அந்த சொரூபத்தை வந்து இந்த படித்தவன் பண்டிதனை வந்து பார்க்குறான். எல்லாருமே வந்து ஆத்மா அப்படிங்கிறத வந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் அவன் என்ன பார்க்குறான் அப்படின்னா, எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள் அப்படிங்கிறதையும் வந்து அவன் வந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் இதுதான் வந்து அடிப்படை வேற்றுமை. அறிவு அறிவு இல்லாதவனுக்கும் அறிவு உள்ளவனுக்கும் என்ன வேற்றுமைன்னா, இது அடிப்படையான வேற்றுமை. அதுக்கப்புறம் இந்த பதத்தில் கிருஷ்ணர் சொல்றார், அறிவற்றவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, செய்ய வேண்டிய பலன்களை எல்லாமே வந்து பலன்களை எதிர்பார்த்து இந்த உலகத்தில் வந்து செய்கிறான். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து நட்பு வச்சுக்குவாங்க, நம்மளுடைய அலுவலகத்திலையும் சரி, இல்லை வீட்டில் வந்து சொந்த பந்தங்களும் சரி, உற்றார் உறவினர்களும் சரி, நண்பர்களும் சரி, ஏதோ ஒரு உன்னை எதிர்பார்த்து எதனா நமக்கு வந்து ஒருத்தவங்க உதவியை வந்து நம்ம வந்து சில நேரங்களில் பார்க்கலாம். நம்ம வந்து அவங்கள கூப்பிடவே மாட்டோம், அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்க, நிறைய வேலைகள்லாம் வந்து செய்வாங்க. அதுக்கப்புறம்தான் வந்து கொஞ்சம் காலப்போக்கில் இவங்க ஏன்டா இவங்க இவ்வளோ உதவி நமக்கு செய்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு ஏதோ ஒன்று வாழ்க்கையில் தேவை, அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை, அது நம்மகிட்ட இருக்குது. அதுக்காண்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளோட அப்படியே ஒரு நட்பு வச்சு, நம்மளுடைய ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் பண்ணி அவங்கள்ட்ட வந்து, சரி இவர் நிறையா வந்து உதவி பண்ணுறாரு அப்படின்ட்டு நம்ம மனசில் வந்து வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்மகிட்ட வந்து கேட்டு பெற்றிருக்காங்க. நம்மளோட நமக்கு உதவி செய்ததோட நோக்கம், நம்மளோட நட்பு நம்மளோட நட்பு வச்சுக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை, பலன்களின் மீது பற்றுதல், அவர்களுக்கு ஏதோ ஒன்று தேவை, அதனால் நமக்கு வந்து நம்ம கூட நட்பு வந்து வச்சுக்கிட்டாங்க. அதே வந்து அவங்க வச்சுருக்க நட்பு அதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க, அதை நம்ம வந்து செய்யலை, அதை வந்து நம்ம கொடுக்கல அப்படின்னா, உடனே என்ன பண்ணுவாங்க, பட்டுன்னு நம்மக்கிட்ட நட்பு வச்சுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா கூட என்ன பண்ணுவாங்க, அப்படியே தெரியாத மாதிரி பேசாத மாதிரி வந்து அப்படியே வந்து போயிடுவாங்க. அதனால தான் கிருஷ்ணருங்க சொல்கிறார், அறிவில்லாதவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பலன் வந்து கடமையை செய்கிறான், ஆனால் பற்றுதல் கூட, பலன்களின் மீது பற்றுதல் கூட. அதே வந்து ஒரு அறிவு உள்ளவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் வச்சுக்க மாட்டான், எந்த விதமான பற்றுதலும் வச்சுக்க மாட்டான். நமக்கு என்னென்ன அவனுடைய கடமைகளை செய்துட்டு நமக்கு ஏதோ ஒரு உதவி செய்யணும், நம்ம ஒரு உதவி கேட்டான் அப்படின்னா உதவி செஞ்சுட்டு அவன் பாட்டு அறிவு உள்ளவன் வந்து போயிடுவான். இதனால தான் வந்து சில பிரபுபாதரும் இந்த அது ஒரு அறிவுள்ள அறிவுள்ள மனிதனுக்கு ஒரு நல்ல உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா சாதுக்கள். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதையுமே வந்து எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஸ்பெஷலாக பிரபுபாதர் இருக்கார் அப்படின்னா, நான் வந்து இந்த பகவத்கீதை பாகவதம் போன்ற விஷயங்களை நான் வந்து இந்தியாவில் மட்டும்தான், பாரத பூமியில் மட்டும்தான் நான் வந்து பிரச்சாரம் பண்ணுவேன், ஏன்னா வந்து இவர்கள் மட்டும்தான் வந்து எனக்கு தேவை அப்படிங்கிறத வந்து பிரபுபாதர்லாம் நினைக்கல. அவர் என்ன பண்ணார், உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் வந்து பிரச்சாரம் பண்ணணும், இந்த ஆனந்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா எல்லா இடத்துலையும் போய் வந்து பிரச்சாரம் பண்ணார். அவர் எந்த விதமான பலன்களையும் எதிர்பார்த்து வந்து சில பிரபுபாதரை வந்து பண்ணலை. இதான் வந்து அடிப்படையான வேற்றுமை. அறிவில்லாத மனிதனுக்கும் அறிவு உள்ள மனிதனுக்கும் வந்து அடிப்படையான வந்து வேற்றுமை. சில பிரபுபாதரும் சரி, இந்த பகவானும் சரி, இரண்டு பேர்கள் செய்ய வேண்டிய வேலையும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி அப்படின்னா, அறிவற்றவன் என்ன பண்ணுறான், அவனும் வந்து அலுவலகத்துக்கு வந்து போகிறான். எதுக்கு அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி போகிறான். ஆனால் இந்த அறிவு உள்ளவனும் பக்தனும் சரி, அவன் என்ன பண்ணுறான், அவனும் அலுவலகத்துக்கு வந்து போகிறான். எதுக்கு அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி. அறிவில்லாதவன் என்ன பண்ணுறான், பணம் சம்பாதிச்சுட்டு அவனே வந்து வச்சுக்கிறான், யாருக்கும் வந்து உதவவே மாட்டான். எது 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 பண்ணாலும் சரி, யாருக்கும் உதவவே மாட்டான். அவனுக்கு வந்து அவனுடைய புலன் இன்பத்துக்காண்டி அவனே வச்சுக்குவான். ஆனால் அறிவு உள்ளவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு தேவையானதை வச்சுக்கொண்டு மீதி இருக்கிறத வந்து பகவானுக்கு அன்னதானம் பண்ணுறது, பிரசாதம் வந்து யாருன்னா வந்தாங்கன்னா கொடுக்கறது, அன்னதானம் பண்ணுறது, இல்லை கோயிலுக்கு யாருன்னா வந்து கேட்டால் கொடுக்கறது, இந்த மாதிரி பொது காரியங்களுக்கு மக்களின் நலனுக்காண்டி வந்து செய்யக்கூடிய வந்து அறிவாள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அறிவுலா இவனும் சரி, இவனும் திருமணம் பண்ணிக்கும், அவரும் திருமணம் பண்ணிக்குவார், இவரும் குழந்தைகளை பெற்றுக்குவார், அவரும் குழந்தைகளை பெற்றுக்குவார், இவரும் சாப்பிடுவார், அவரும் சாப்பிடுவார். ஆனால் அறிவுள்ள மனிதன் என்ன பண்ணுவான், நம்ம முன்னாடியே பேசினது போல் படை சமைச்சதுக்கு அப்புறம் பகவானுக்கு அர்ப்பணமாக பண்ணிட்டு பிரசாதமாக சாப்பிடுவார். இவர் என்ன பண்ணுவார், இவர் அப்படியே வந்து சாப்பிட்ருவார், சாப்பிட்ருவார். இது போல் வெளிப்புறமாக எந்த வித எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாமே ஒரே மாதிரி தான் வந்து தோணும். இவரும் சமைக்கிறார், அவரும் சமைக்கிறார், ஆனால் என்ன பண்ணுறாரு, அவர் சமைச்சிட்டு பகவானுக்கு படைச்சிட்டு பிரசாதமாக சாப்பிட்றாரு, இவர் அப்படியே சாப்பிட்றாரு. இது போல் காரியங்கள் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது, ஆனால் எதற்காண்டி செய்கிறோம் அப்படிங்கிறது வேற்றுமை இருக்குது. பக்தர் அறிவுள்ளவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பகவானை நடுப்புற வச்சு பகவானுக்கு வந்து எந்த விதமான காரியங்கள் செய்தாலும் பகவானை இணைத்து இணைத்து செய்கிறார்கள். இவர் என்ன பண்ணுறாரு, பகவானை இணைக்காமல் அவர் மட்டும் வந்து தனியாக செய்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு, அறிவற்ற மனிதர்கள் அவர்களுடைய தொழில் லாபத்துக்காண்டி நிறைய பொய் சொல்ல பொய் சொல்லி சம்பாதிக்கலாம், திருடி சம்பாதிக்கலாம், இந்த விதமான காரியங்கள்லாம் வந்து அவர் வந்து ஈடுபடுவார். ஆனால் வந்து அறிவுள்ள மனிதன் அறிவாளி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிருஷ்ண பக்திக்கு எது எதெல்லாம் சாதகமாக இருக்கோ அந்த காரியங்களை மட்டும்தான் வந்து செய்வார். சாதகம் இல்லை அப்படின்னா, சாஸ்திரத்தில் வந்து கொடுக்கப்படலை அப்படின்னா அவர் வந்து அந்த காரியத்தை வந்து செய்ய மாட்டார். இது போல் பார்த்தோம் அப்படின்னா செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து ஒன்று தான், ஆனால் பற்றுதல் இன்றி செய்கிறோமா பற்றுதலோடு செய்கிறோமா அப்படிங்கிறதான் வந்து நமக்கு வந்து கணக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து ஏதோ ஒரு மேட்ச் விளாடுறாங்க, ஏதோ ஒரு கிரிக்கெட் விளாடுறாங்களோ இல்லை கால்பந்து விளாடுறாங்களோ, அதே ஒரு பண்டிதனாக இருந்தால் ஒரு இல்லை ஒரு அறிவுள்ள மனிதனாக இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு பாகிஸ்தானில் ஒரு சில பிளேயர்கள்லாம் வந்து நல்ல விளையாட்டு வீரர்கள்லாம் வந்து ரொம்ப அருமையாக விளையாடலாம், ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கண்ட்ரில் பாகிஸ்தான் அவங்களாம் அவங்கள எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அவங்கள வந்து பாராட்டவே மாட்டோம். ஆனால் ஒரு அறிவுள்ள மனிதன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யாராக இருந்தாலும் சரி, அதே ஒரு இந்தியனாக இருந்தாலும் சரி, ஒரு பாகிஸ்தானியாக இருந்தாலும் சரி, யார் விளையாண்டாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து பாராட்டுவாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து அறிவுள்ளவன், அவனுக்கு எந்த விதமான பற்றுதல்களுமே வந்து கிடையாது. நான் வந்து இந்தியா, நான் வந்து பாகிஸ்தான் அப்படிங்கிற எந்த விதமான பற்றுதலுமே கிடையாது. ஒருத்தர் நல்லா விளையாண்டாங்கன்னா அவங்கள பாராட்டுறது அறிவுள்ள மனிதனோட கடமை. இன்னொரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து குழந்தைகளுக்கு நிறைய போட்டிகள்லாம் நடக்கும். அப்போ போட்டிகள் நடக்கும் பொழுது என்னோட பையனோ இல்லை பொண்ணோ போட்டிகளை வந்து அங்கே போயிட்டு நடனம் ஆடினாலும் சரி, ஒரு பாட்டு பாடினாலும் சரி, எதை பண்ணாலும் என்னோட பையன் வந்து நல்லா பண்ணானா, என்னோட பொண்ணு நல்லா பண்ணானா மட்டும் நான் வந்து என்ன பண்ணுவேன், பாராட்டுவேன். அதே வந்து மித்த குழந்தைகளை எதனா வந்து மித்த குழந்தைகள் நம்ம குழந்தைகளை விட ரொம்ப நல்லாவே கூட பண்ணியிருக்கோம், அப்போ வந்து அந்த குழந்தைகளை வந்து பாராட்டுறதே வந்து கிடையாது. ஆனால் ஒரு அறிவுள்ள மனிதன் என்ன பண்ணுவான், எந்த குழந்தை நல்லா பண்ணியிருந்தா நல்லா பண்ணாலும் வந்து அவனை வந்து பாராட்டுவான். ஏன் அப்படின்னா அவனுக்கு எந்த விதமான பற்றுதல்களுமே வந்து கிடையாது. அதுபோல் நம்ம வந்து என்ன முடிவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவன் செய்யக்கூடிய செயல், அறிவில்லாதவன் செய்யக்கூடிய செயல், அறிவு உள்ளவன் செய்யக்கூடிய செயல், இரண்டுமே வந்து ஒன்றாக தான் வந்து தெரிகிறது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், பற்றுதலோடு செய்கிறான். அவன் வந்து பற்றுதல் இல்லாமல் பகவானுடைய திருப்திக்காண்டி, பகவானுடைய திருப்திக்காண்டியும் நம்ம வந்து ஒரு உதாரணமாக எல்லாத்துக்கும் ஒரு உதாரணமாக கிருஷ்ணர் வந்து இந்த பதத்தில் சொல்கிறது போல் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து செய்கிறார். இன்னொன்று, அறிவுற்றவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் சில நேரங்களில் துன்பப்படுறார், சில நேரங்களில் இன்பப்படுறார். ஆனால் அறிவாளி என்ன பண்ணுறான், பகவானுக்கு சேவை செய்கிறதுனால பற்றுதல்களே இல்லாமல் வந்து பலன்களின் மீது பற்றுதல் இல்லாமல் அவர் செய்கிறதுனால எப்பவும் ஆனந்தமாகவே வந்து இருப்பார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் இருக்கோம் அப்படின்னா, கம்பெனி நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை வந்து நம்ம முழுமையாக செஞ்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கம்பெனியோட வேலை, அந்த அலுவலகத்தினுடைய வேலை, நம்ம வந்து கம்பெனி வந்து ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுறதா அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுடைய காரியத்தை நம்ம வந்து சரிவர செய்தோம் அப்படின்னா அது வந்து கம்பெனியில் அலுவலகத்தில் இருக்கும் அவங்களோட வந்து காரியம் வந்து ப்ராஃபிட்டில் போதா வந்து லாஸில் போதா எல்லாத்தையும் வந்து அவர்கள் பார்க்க வேண்டியது. நம்ம வந்து ஐயோ ப்ராஃபிட்டில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுறது, நல்ல ப்ராஃபிட்டில் போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறது சில நேரத்தில், அப்புறம் வந்து என்ன பண்ணுறது ரொம்ப லாஸ் ஆகிறது அப்படிங்கிறத வந்து துக்கப்படுறது. இது வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா இது பற்றுதல்களின் மூலியமாக நம்ம வந்து ஒரு கம்பெனி வந்து லாஸ் ஆகுதுங்கிறதுனாலையோ இல்லை ப்ராஃபிட் ஆகுறதுங்கிறதுனாலையோ எதனால் நம்மளால் வந்து தடுக்க முடியுமா? ஏதோ ஒரு அலுவலகத்தில் வந்து ரொம்ப நட்டமாக போயிட்டுருக்கு, அதை வந்து நம்மளால் தடுக்க முடியுமா? நம்மளால் வந்து தடுக்க முடியாது. ஆனால் நம்மளோட கடமைகளை சரிவர செய்து பற்றுதல்கள் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா, பற்றுதல்கள் இல்லாமல் பகவானை மையமாக கொண்டு செய்தோம் அப்படின்னா, நம்ம வந்து என்றைக்குமே வந்து ஏன்னா பற்றுதல்கள் இருக்கும் பொழுதுதான் இன்ப துன்பங்கள் நம்மளை வந்து தொல்லை பண்ணும். அதே பற்றுதல்கள் இல்லாமல் வேலை செய்தோம் அப்படின்னா நம்ம இந்த இன்ப துன்பங்கள் நம்மளை வந்து தொல்லை பண்ணாமல் எப்பவுமே வந்து ஆனந்தமாக வந்து இருக்கலாம். இந்த விதத்தில் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இரண்டு விதமான மக்கள்களை வந்து கிருஷ்ணர் வந்து சுட்டி காமிக்கிறார். ஒன்று, ஒருத்தர் வந்து அறிவுள்ள மனிதர், அவர் எந்தவித விதிக்கப்பட்ட கடமைகளை செய்தாலும் பற்றுதல் இல்லாமல் வந்து செய்கிறார். இன்னொருத்தர் என்ன பண்ணுறதால் பலன்களின் மீது பற்றுதல் கொண்டு வந்து செய்கிறார். அதனால் நம்ம எப்படி இருந்துக்கணும் அப்படின்னா, வந்து அறிவாளி மனிதர்களாக எந்த விதமான காரியங்களை செய்தாலும் பற்றுதல்கள் இல்லாமல் வந்து செய்யறதுக்கு நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து முயற்சி பண்ணணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கீ ஜெய். ஹரி ஓம் தத் சத்.